சூரத்துல் ஹதீதுடைய கடைசி பகுதி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக முக்கியமான விடயங்களை சூரத்துல் ஹதீதுல நாங்க 5 வகுப்புகளாக தொடர்ந்து நாங்க பார்த்தோம். இன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 25வது ஆயத்தில் முக்கியமான 3 விடயங்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். அல்லாஹ் சொல்றான், லகத் அர்சல்னா ருசுலனா, எங்களுடைய ரசூல்மார்களை நாம் அனுப்பினோம். அல்லாஹுடைய ரசூல்மார்கள் 313 ரசூல்மார்களை அல்லாஹ் உலகத்துக்கு அனுப்பினார். எவ்வாறு அனுப்பினோம்? பில்பைனாத், அத்தாட்சிகளை கொடுத்து அனுப்பினோம். மோஜிசாத், ஒவ்வொரு நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அத்தாட்சிகளை கொடுத்து அல்லாஹ் அனுப்பினான். அவர்களோடு நாம் வேதத்தையும் இறக்கினோம். தௌராத், இஞ்சீல், ஜபூர், இந்த வேதத்தையும் நாம் இறக்கினோம். وَأَنزَلْنَا مَعَهُمُ الْكِتَابَ وَالْمِيزَانَ. இரண்டாவது, தராசியையும் இறக்கினோம். வேதத்தையும் இறக்கினோம், தராசியையும் இறக்கினோம். அப்ப வேதம் மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக, வேதம் இறக்கப்பட்டது, தௌராத், இஞ்சீல், ஜபூர், குர்ஆன், இந்த வேதத்தை பின்பற்றி மக்கள் நேர்வழி அடைவோம். தராசி இறக்கினதற்காக, தராசி இறக்கியது மனித சமூகத்துக்கு மத்தியில் நீதம் நிலைநாட்டப்படும். அது முஸ்லீமாக இருக்கலாம், காஃபிராக இருக்கலாம், நீதி பூமியில் நிலைநாட்டப்பட வேண்டும். ஏனென்றால் لِيَقُومَ النَّاسُ بِالْقِسْطِ. அல்லாஹ் சொல்றான், மனிதர்களுக்கு மத்தியில் நீதத்தை நிலைநாட்டுவதற்காக. இந்த இடத்தை பாருங்க, لِيَقُومَ الْمُسْلِمِينَ என்று சொல்லல அல்லாஹ், முஸ்லீம்களுக்கிடையில் நீதம் என்று அல்லாஹ் சொல்லல. நாங்க தராசி இறக்கி எதற்காக? மனிதர்களுக்கு மத்தியில் நீதம் நிலைநாட்டப்பட வேண்டும். சூரத்துர் ரஹ்மான் அல்லாஹ் சொல்றார், வஸ்ஸமா ரஃபஅஹா வவதஅல் மீஸான் அல்லா தத்கௌ ஃபில் மீஸான் وَأَقِيمُوا الْوَزْنَ بِالْقِسْطِ وَلَا تُخْسِرُوا الْمِيزَانَ. சூரத்துர் ரஹ்மான் 7வது ஆயத்திலிருந்து 9வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹ் சொல்றான், வானத்தை அல்லாஹ் உயர்த்தினான், தராசியை அல்லாஹ் பூமியில் நிலைநாட்டினான். ஏ அளவு நிறுவையில் நீதத்தில் யாரும் மோசடி செய்யக்கூடாது. ஒரு முஸ்லீம் ஒரு இஸ்லாம் அல்லாதவருக்கு மோசடி செய்யலுமா? முடியாது, யாருக்கும் மோசடி செய்யல. நீதி நியாயம் இந்த பூமியில் நிலைநாட்டப்படும். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இத்தகூ தஅவத்தல் மக்லூம், அநியாயம் செய்யப்பட்டவனுடைய துவாவை பயந்து கொள்ளுங்கள். இந்த இடத்துல முஸ்லீம் என்று சொல்லையில், நீங்க ஒரு முஸ்லீம், முஸ்லீம் அல்லாத ஒரு தமிழருக்கு, ஒரு பௌத்தருக்கு, ஒரு கிறிஸ்தவருக்கு அநியாயம் செஞ்சிட்டீங்க. அந்த தமிழர், அந்த பௌத்த சகோதரர், அந்த கிறிஸ்தவ சகோதரர் ரெண்டு கையையும் தூக்கி, முஸ்லீம்களுடைய அல்லாவே இவனை பிடிச்சிடு அப்படின்னு அவர் கையை தூக்குவாராக இருந்தால் அல்லாஹ் எந்த திரையும் இல்லாமல் ஏற்றுக்கொள்வார். ஹஸ்ரத் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி அவர்கள் யமனுக்கு அனுப்பும் பொழுது சொன்ன நசிஹத், இத்தகி தஅவத்தல் மஸ்லூம், அநியாயம் செய்யப்பட்டவனுடைய துவாவை பயந்து கொள். யாருக்கு அநியாயம் செஞ்சிட்டோம், உதாரணமா எங்களுக்கு தெரியும் இன்னைக்கு கோர்ட்ஸால வெல்லலாம், சில விடயங்களை காசால வெல்லலாம், லோயர் மாற பிடிச்சி வெல்லலாம். உதாரணமா காணி எடுங்க, இன்னொருத்தர காணி, நீங்க எப்படியோ உங்களோட பணத்தை உங்களோட லோவை எப்படியோ பயன்படுத்தி அவரை காணி எடுத்துட்டீங்க. எவ்வளவு பேர் எடுத்திருக்காங்க? அவன் ரெண்டரக்கா தொழுது கைய தூக்கிட்டான், யா அல்லாஹ் இவனையும் இவன் பரம்பரையை நாசமாக்கிடு, ஒன்றே ஒன்ற பயந்து கொள்ளுங்க, அவசரமா நீங்க நாசம் அடைஞ்சிருங்க. ஏனண்டா அவன் அநியாயம் செய்யப்பட்டவன், அநியாயம் செய்யப்பட்டவன். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான் அது முஸ்லீம் காஃபிர் என்ற வித்தியாசம். நாங்க எப்படி வேதத்தை இறக்கினோமோ அதே போல தராசியையும் இறக்கினோம். நீங்க ஒரு ஆளை பத்தி தேவையில்லாதவிடையும் பேசுறீங்க, இட்டு கட்டுறீங்க, ஆனா உண்மையில் அவரிடம் அந்த விடயம் இல்லை. அவன் கேட்கிற துவா உடனே கபூலாகும். நீங்க ஒரு விடயத்தை இட்டு கட்டுறீங்க பேசுறீங்க, ஆனா அவர் அதை செய்யல, அவர் அநியாயம் செய்யப்பட்டவர். அவர் கையை தூக்கினார்ன்றா நீங்க முடிச்சு. அல்லாஹ் சொல்றான் நாங்க தராசியையும் இறக்கினோம். வார்த்தையை பாருங்க, வேதத்தையும் இறக்கினோம் தராசியையும் இறக்கினோம். லியகூம அன்னாசு பில் கிஸ்தா, லியகூம அன்னாசு பில் கிஸ்தா. ஏனென்றால் நீதத்தை நிலைநாட்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமிக்கு வந்தது சகோதரர்களே நீதத்தை நிலைநாட்டல. ரசூலுல்லாஹ் காலத்தில் 23 வருடத்துக்குள்ள ஒரு அநியாயம் நடந்ததாக ஒன்றை காட்டு. நபியுடைய நீதத்தின் உச்சகட்டம் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய மகள் ஃபாத்திமா களவெடுத்தாலும் நான் கையை வெட்டுவேன். இவ்வளவு நீதமான வார்த்தை. என்னுடைய மகள் ஃபாத்திமா களவெடுத்தாலும் நான் கையை வெட்டுவேன். இதோட நீதம் இல்லையே. அபூபக்கர் ரலியல்லாஹுடைய நீதம், உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் மிஸ்ருடைய ஆட்சி வருது. மிஸ்ருக்கு கவர்னராக இருந்தவர் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சிட்டார், அம்ர் இப்னு ஆஸ்ுடைய மகன் ஒரு ஆளுக்கு சாட்டையால அடிச்சிட்டார். அடிச்சிட்டு சொன்னார், அனபுல் அக்ரமீன், நாங்க ஜனாதிபதியின பிள்ளைகள், நாங்க சங்கையானவருடைய பிள்ளைகள், நாங்க அடிப்போம் என்னையும் செய்வோம். உடனே அந்த மனிதன் என்ன செஞ்சார், மிஸ்ரில் இருந்து மதீனாக்கு வந்துட்டார். ஏ நீதி கிடைக்கும்னு தெரியும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல வந்து சொன்னார், இப்படித்தான் எனக்கு அம்ர் இப்னு ஆஸ்ுடைய மகன் அடிச்சிட்டு சொன்னார், அனபுல் அக்ரமீ, நாங்க சங்கையானவருடைய பிள்ளை ஜனாதிபதியுடைய பிள்ளை அடிப்போம். உமர் ரலியல்லாஹு கடிதம் எழுதினா அம்ர் இப்னு ஆஸ்ுக்கு, உடனே மகனை கூட்டிட்டு வா, உடனே மகனை கூட்டிட்டு மதீனாக்குவா. கூட்டிட்டு வந்துட்டார், அவரும் இருக்கிறார் சபையில், கொடுத்தாங்க சாட்டை அடி. அடி சாட்டைய கொடுத்தாங்க அடி. இப்ப இதுதான் நீதி. கேட்டாங்க, எப்ப நீங்க மனிதர்களை அடிமையாக்கினீங்க? உமர் ரதியல்லாஹுடைய நீதி மிக விசேடமான நீதி. அது உஸ்மான் ரதியல்லாட நீதி, அல் ரதியல்லாட நீதி, முஸ்லீம் இஸ்லாமிய கிலாபத்தில் நடந்த நீதி. சிறுபான்மையாக வாழ்ந்த அந்த காலத்து யகூதிகள் நசாராக்கள் நீதமா நடந்தார். யாரையும் கொல்ல இல்லை முஸ்லீம்கள். ஏன்? எங்கட குர்ஆன்ல இருக்குது நீதமா நடந்த, நீதமா நடந்த. அதனாலதான் காதி இருக்கிறாரே ஊர்ல, காதி காதிர கழுத்து பாக்கட்டி உள்ளுக்குதார். காதிர கழுத்து எதுக்குள்ள இருக்குது? காந்திமார் சொருக்கம் போற மிச்சம் குறைய. இன்னைக்கு காந்திக்கு போட்டி பிறச்சு நல்ல போட்டி போடுங்க, ஆனா நீதமா செய்யலுமெண்டா போட்டி போடும். ஒரு பொம்பளை வந்திருக்குது வழக்குக்கு, அந்த பொம்பளை பார்த்து சிரிச்சிங்க, இன்னொரு பொம்பளை வந்திருக்கு சிரிக்கல, அதுக்கு நரகம் போடும். நீதி இல்லை. என்னடா காதி? மூன்று வகையான காதி, ரெண்டு பேர் நரகவாதி, ஒரு காதி தான் சொர்க்கவாதி. அவ்வளோ நீதமா நடக்கும். காதிமாரோட சேர்ந்திருக்கிறாங்க கொஞ்ச பேர் சீதேவியில், காதியுடைய சபையில் இருக்கிறார்கள். இவங்க மிச்சம் நீதமா இருக்கும். இவங்க உட்கார்ந்து அந்த பொம்பளோட 10 வருஷத்துடைய வரலாறு கேட்கப்படாது. என்ன செஞ்சாய் மாப்பிள்ளோட சொல்லு. காலம் கெடும் பொழுது, சமூகம் கெடும் பொழுது கெட்டவர்கள் காதிகளாக வருவார். காதியை சுத்தி இருக்கிறவன் அதை விட கெட்டவனா இருப்பார். சில நேரம் காதிகள் ஜினாவுக்கான மிக, ஏனண்டா ஒரு பொம்புல போய் அவ்வளோ ரகசியத்தை சொல்ல போறது ஊர்ல காதிகிறது. யார்கிட்ட சொல்ல போறாங்க? அதனால அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் ஈராக்குடைய காதியாக மாத்தினாங்க. சொன்னாங்க எனக்கு இயலாது, ஜெயில அடைச்சிட்டாங்க. ஏண்டா ஊர்ல ஒத்தரும் இல்லை நீதம். ஒரு பெண் வந்து அவளுடைய அவ்வளோ ரகசியத்தை வந்து சொல்லுவாள், அவ்வளவை மறைச்சி அவளுக்கு நீதமான தீர்ப்பு கொடுக்கிறவர் தான் காதி. செல்வந்தர்கள் வருவாங்க, ஏழைகள் வருவாங்க, எந்த பக்கமும் சாய்ந்திடாம நீதமான தீர்ப்பு கொடுக்கிறவங்க தான் காதிமார். அதனால எந்த இடத்துல அநியாயம் நடக்குமோ அந்த இடம் அல்லாஹுவால் பிடிக்கப்படும். அல்லாஹ் இந்த ஆயத்தை சொல்றார், நாங்க எப்படி வேதத்தை இறக்கினோமோ அதே போல் தராசியை இறக்கினோம். ஏன்? நீதத்தை நிலைநாட்டணும். மூன்றாவது ஒன்றையும் இறக்கினோம், இரும்பையும் நாங்கள் தான் இறக்கினோம். இரும்பு, இரும்பு அல்லாஹ் சொல்றான் எப்படி வேதம், எப்படி தராசு, அதே போல இரும்பையும் நாம் இறக்கினோம். அவ்வளோ பலமானது இரும்பு. அதில் கடினமான சக்தி இருக்கிறது. அதால ஆயுதங்கள், அதால கேடயங்கள், கப்பல், எவ்வளோ விடயத்தை எடுக்கலாம். மக்களுக்கு அதிகமான பிரயோஜனங்கள் இருக்கிறது. எதுல? ஹதீதுல. எதுல? ஹதீத் என்ன? இரும்பு. அப்ப இரும்பு பூமிக்குள்ளிருந்து வந்ததல்ல, அல்லாஹ் இறக்கிய. இந்த சூராவுடைய பெயரே இந்த சூரத்துல் ஹதீத். இரும்பு அல்லாஹ் இறக்கினான். ஹஸரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய தொழில் இரும்ப வளைக்கிறது. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய தொழில் என்ன? இரும்ப நாங்க மிருதுவாக்கி கொடுத்தோம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சட்டி செய்வாங்க, முட்டி செய்வாங்க, கேடயம் செய்வாங்க இரும்பால. ஏன்னா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளோ பெரிய ஜனாதிபதியாக இருந்தும் கைத்தொழில் செய்துதான் சாப்பிடுவாங்க. கைத்தொழில் இருக்குது, அது நல்ல ஒரு ஹலாலான சம்பாத்தியம். பிள்ளைகளுக்கு கைத்தொழில படிச்சு கொடுக்கணுமா? பிள்ளைகளுக்கு கைத்தொழில் ஒன்று படிச்சு கொடுக்கணும். வாழ்க்கையில முன்னுக்கு வாரதுக்கு ஹலாலான சம்பாத்தியம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் நோன்பு பிடிப்பாங்க, மற்ற நாள் நோன்ப விடுவார். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய நோன்பு தண்ட கையால சம்பாதிச்சு தான் சாப்பிடுவார். இது தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய பழக்கம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஜபூர ஓதுவாங்க, அந்த ஓதலை கேட்கறதுக்கு பறவைகள் வந்து நிற்கும். அவ்வளோ அழகான ஓசை. ஹஸரத் அபூ முஸல் அஷ்அரி ரழியல்லாஹு அன்ஹு அந்த காலத்தில் அழகாக ஓதுவார். நபி அவங்க சொன்னாங்க, லக்கத் உதியா ஹாதா மிஸ்மாரம் மின் மஸாமீரி தாவூத். தாவூதுடைய குரல்களில் ஒரு குரல் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அல்லாஹ் சொல்றார், நாங்க இரும்பு இறக்கி இருக்கிறோம், இரும்பில் இதில் பெரும் சக்தியும் மனிதர்களுக்கு தேவையான பிரயோஜனமும் இருக்குது. இதுல இரும்புல சட்டி செய்யலாம், இரும்புல வீட்டு உபகரணங்கள், தொழில் சம்பந்தமானவைகள், வெள்ளாமைக்கு தேவையானவைகள் எல்லாமே, யுத்தத்துக்கு தேவையான ஆயுதங்கள், இன்று செய்யக்கூடிய அணு ட்ரெயின் செய்யலாம், ஃப்ளைட், எல்லா வாகனங்கள் இரும்பிலிருந்து தான் உருவெடுக்குது. ஆனால் ஹதீஸ்களில் வந்திருக்குது, அல்லாஹ் இந்த பூமியை படைச்ச பொழுது அப்படியே பூமியை வட்டமாக படைச்சு அல்லாஹ் தண்ணீர் போட்டார். எதில் போட்டார்? இப்ப பூமி என்ன செய்யறது? போல் மாதிரித்தான பூமி. ஒரு பேசன்ல தண்ணி உள்ளுக்கு ஒரு போலை போட்டா என்ன செய்யும்? அப்படியே மேலே மேலே அசைய ஆரம்பிக்கும். அல்லாஹ் என்ன செஞ்சார்? பூமியை படைச்சு தண்ணியில போட்டதோட பூமி அப்படியே உசும்பு. அல்லாஹ் என்ன செஞ்சான்? உடனே பூமி உசும்பாமல் இருப்பதற்கு மலையை படைச்சான். மலையை படைச்சு அப்படியே பூமியை அசையாமல் ஆடாமல் உறுதிப்படுத்தின. மலக்குகள் பார்த்தாங்க, இதனோட வித்தியாசமான படை பொண்ணு மலை. ஏன்னா மலைய மலக்குகள் காணல இதுக்கு முன்னால. யா அல்லாஹ், இந்த மலையை விட பலமான ஒரு படை பொண்ணு இருக்குது அவ்வளவத்தில் மலக்குகள் கேட்டார். ஏண்டா பார்த்தா அப்படிதானே, எங்களுக்கு புதுசா தெரியாத ஒருத்தருக்கு மலைன்னு காட்டினா தான் உபகாரணமா புதிய ஒரு சாமான் வந்துருக்கு. அதை பார்க்கறதுக்கு சேருமா இல்லையா கூட்டம்? அது மாதிரித்தான் மலை. அல்லாஹ் சொன்னான், இந்த மலையை விட பலமான ஒரு படை கொண்டு படைச்சிருக்கிறேன் நான். என்ன அல்லாஹ்? இரும்பு. அல்லாஹ் சொன்னான் என்ன படைப்பு? இரும்பு. இரும்பு மலையை உடைக்குமா இல்லையா? சரி, இரும்ப பார்த்த மலக்குகள் கேட்டாங்க, யா அல்லாஹ், இரும்ப விட பலமான ஒரு படைப்பை படைச்சிருக்கிறியா? அல்லாஹ் சொன்னான், ஆம், இரும்ப விட பலமான படைப்பு தான் நெருப்பு. நெருப்பு இரும்ப வளைக்குமா இல்லையா? இப்ப நெருப்பையும் பார்த்தாங்க மலக்குகள், எல்லாம் புதிய படைப்புகள். யா அல்லாஹ், நெருப்ப விட பலமான படைப்பு ஒன்று படைச்சிருக்கிறியா? அல்லாஹ் சொன்ன, ஆம், தண்ணி. நெருப்பை விட பலமானது தண்ணி. இப்ப தண்ணியை பார்த்துட்டாங்க, ஏன் தண்ணியை நெருப்புல விடு, நெருப்பு அணைஞ்சிரும். யா அல்லாஹ், தண்ணியை விட பலமான படைப்பு ஒன்று படைச்சிருக்கிறியா? அல்லாஹ் சொன்ன, ஆம், காற்று. தண்ணியோட பலம் காற்று. இப்ப மலக்குகள் காற்றையும் பார்த்துட்டியா அல்லாஹ், காற்றை விட பலமான படைப்பு ஒன்று படைச்சிருக்கிறியா? ஆம். என்ன? ஒரு முஸ்லிம் வலது கையால கொடுக்கிற சதக்கா இருக்குதே, இது காற்றை விட, தண்ணியை விட, நெருப்பை விட, இரும்பை விட, மலையை விட பலமான. எங்களோட சதக்காட பவர் அல்ல. ஒரு குர்பான் கொடுங்க, ஒரு ஆடறுத்து கொடுங்க, ஒரு மாடறுத்து கொடுங்க, அந்த சதக்காட பவர் இரும்ப விட பலமானது. அப்ப அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான், இந்த ஆயத்தை வச்சுட்டு இரும்பு தான் பலம் என்று பேசக்கூடாது. இரும்ப விட பலமானது இருக்குது. பாருங்க, அந்த ஆயத்துடைய கடைசியில் அல்லாஹ் தெளிவுபடுத்துறார், சரி இரும்பையும் இறக்கினோம், وَلِيَعْلَمَ اللَّهُ مَنْ يَنْصُرُهُ وَرُسُلَهُ بِالْغَيْبِ. இந்த மூணையும் நாங்க இறக்கி இருக்கிறோம். என்னென்ன மூணு சொல்லுவோம்? முதலாவது என்ன? வேதங்கள். இரண்டாவது என்ன? தராசு. மூன்றாவது என்ன? இரும்பு. இந்த மூணையும் நாங்க தான் இறக்கினது அல்லாஹ் சொல்றார். முதலாவது வேதங்கள், தௌராத் இன்ஜீல் சபூர். இரண்டாவது மீசான். மூன்றாவது என்ன? ஹதீத். இந்த மூணையும் இறக்கின எதற்கு தெரியுமா? நீங்க உலகத்துல சம்பாதிச்சு உழைச்சி முன்னுக்கு வாரத்துக்கு இல்லை, அல்லாஹ் அறிவதற்கு ஒரு விடயத்தை, யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் உதவி செய்கிறார்கள். என்ன செய்யறாங்க? இரும்ப வச்சு நான் தொழில் செய்யணும், ஜாப் செய்யணும், இது அல்லாஹ்வோட நோக்கம் இல்லை. அல்லாஹ்க்கு வேணும் உங்களில் யார் அல்லாஹ் ரசூலுக்கு உதவி செய்யறார். மையசுருஹு வரசூலஹு பில் கைப். ஒரு துண்டு பாரு, கைபண்டா கருத்து மறைவாக. ஆனா இந்த இடத்துல கைபண்டா கருத்து இஹ்லாஸ். கைபண்டா கருத்து என்ன? இஹ்லாஸோட, மன தூய்மையோட, யா அல்லாஹ் நான் உனக்கு உதவி செய்கிறேன், உன் ரசூலுக்கு உதவி செய்கிறேன் என்பதை அல்லாஹ் பார்ப்பதற்காக தான் இந்த மூணையும் அல்லாஹ் இறக்கினான் என்று சொல்லிட்டு அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். இன்னல்லாஹ கவியுன் அஸீஸ். இரும்ப பலம் நினைச்சிடாத, இரும்ப பலம் நினைச்சிடாத. இந்த ஆயத்தை வச்சு ஒரு வஸ்துடைய பலத்தை பேசிடாத. உலகத்துல போய் ஆக பலசாலி நான் தான் அல்லாஹ் சொல்றார். இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ் கவியுன் பலம் உள்ளவன், அசீசுன் என்னை யாரும் மிகைக்க முடியாது. அவ இரும்ப பத்தி சொல்லி இரும்புல சக்தி இருக்குது, பிரயோஜனம் இருக்குது என்று சொன்னதோட இன்று சில உலமாக்கள் போன்றவர்கள் இந்த ஆயத்தை வச்சு அல்லாஹு அக்பர் இரும்புடைய பிரயோஜனத்தை பேசுவாங்க, ஆனா பின்துண்ட மறந்துட்டாங்க. இன்னல்லாஹ கவியுன் அஸீஸ். குர்ஆன் அல்லாஹ் ஏழு இடங்கள்ல சொல்றான் நாம் பலசாலி. ஏழு இடங்கள் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நான். அஸீஸ் என்ற சொல்லோட அல்லாஹ் அஸ்மாவுல் ஹுஸ்னாவோட 10 அஸ்மாவுல் ஹுஸ்னா சேர்ந்து வரும். எத்தனை அஸ்மாவுல் ஹுஸ்னா? எல்லாமே அஸீஸுக்கு பின்னுக்கு தான் வரும். ஒன்றே ஒன்று தான் அஸீஸுக்கு என்ன முன்னுக்கு வரும். என்ன 10 சொல்லுங்க. அஸீஸுன் ஹகீம். எது முன்னுக்கு எது பின்னுக்கு? அசீஸ் முன்னுக்கும் ஹக்கீம் பின்னுக்கு. முதலாவது. ரெண்டாவது அசீசுர் ரஹீம். சொல்லுங்க, அஸ்மாவுல் ஹுஸ்னா தானே, துவாவா மாறும். அசீசுர் ரஹீம். மூன்றாவது அசீசுல் அலீம். நான்காவது அசீசுல் கஃபார். ஐந்தாவது அஸீஸுல் ஹமீது. அடுத்தது அஸீஸுல் கஃபூர். அடுத்தது அஸீஸுல் வஹாப். அஸீஸுல் முக்ததிர். அஸீஸுல் இன்திகாம். ஒன்பது பத்தாவது பாருங்க, கவியுநாசீஸ் எல்லாத்திலையும் முன்னுக்கு வந்துச்சது அசீஸ் இதுல மட்டும் எது முன்னுக்கு வந்துச்சு கவி கவி அசீஸ் என்ற அஸ்மாவுல் ஹுஸ்னா பத்து அல்லாஹுடைய நாமத்தோட சேர்ந்து வருது. ஒன்றே ஒன்றுல கருத்து வேறுபாடு, இன்திகாம்ல மட்டும் பழிக்கு பழி வாங்கக்கூடியவர் அது அஸ்மாவுல் ஹுஸ்னாவா இல்லையான்னு உலமாக்கிடத்துல கருத்து வேறுபாடு இல்லைன்னு அதிகமானவங்க சொல்றாங்க. ஏன்னா பழிக்கு பழி வாங்குறவன் அல்லாஹ்வோட பேர் அல்ல. ஆகவே இந்த பத்துலையும் அசீஸ் முன்னால வரும், ஆனா கவி சேரும் பொழுது கவி முன்னால வரும் அசீஸ் என்ன செய்யும் பின்னால வரும். அல்லாஹ் இந்த ஆயத்துடைய கடைசியில சொல்றார், நீ இரும்ப இறக்கியிருக்கிறேன் தான் அது பலமானதுதான், ஆனால் அதை விட பலமானவன் நான். இன்னல்லாஹ கவியுன் அசீஸ். ஹஸரத் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ் வானத்திலிருந்து பூமிக்கு நாலு பரக்கத்துகள் இறக்கினான், ஒன்று இரும்பு, இரண்டாவது நெருப்பு, மூன்றாவது தண்ணீர், நான்காவது உப்பு. உப்பையும் அல்லாஹ்வான் இறக்கினான். முஸ்னத் ஃபிர்தௌஸுடைய ஹதீஸ், இந்த நாளும் வானத்திலிருந்து பூமிக்கு இறக்கப்பட்ட பரக்கத்துகள் என்னென்ன? முதலாவது இரும்பு, இரண்டாவது நெருப்பு, மூன்றாவது தண்ணீர், நான்காவது உப்பு. அடுத்த ஆயத் அல்லாஹ், وَلَقَدْ أَرْسَلْنَا نُوحًا وَإِبْرَاهِيمَ நாங்கதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தையும் அனுப்பினோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தையும் அனுப்பினோம். அல்லாஹ் சொல்றார், وَلَقَدْ أَرْسَلْنَا نُوحًا وَإِبْرَاهِيمَ ஏனென்றா சகோதரர்களே, உலகத்துக்கு இறக்கப்பட்ட மார்க்கம் ஒன்றுதான், ஒரு மார்க்கம் தான். அவ்வளோ ரசூல்மார்களும் அனுப்பப்பட்டது ஒரு அல்லாஹ்விடம் இருந்துதான். நாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தையும் அனுப்பினோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் யார்? இரண்டாவது வாப்பா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யார்? முழு நபிமார்களுடைய வாப்பா தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். வஜஅல்னா ஃபீ ذُرِّيَّتِهِمَا அந்த ரெண்டு பேருடைய பரம்பரையில் ஆக்கினோம். நபித்துவத்தையும் வேதத்தையும் அந்த ரெண்டு பேருடைய பரம்பரையில் தான் கொண்டு வந்தோம். அனைத்து நபிமார்களும் இந்த ரெண்டு பேருடைய பரம்பரை தான். ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், அதற்கு பிறகு வந்து சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், இதே போல ஹூத் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரெண்டு பிள்ளைகள், ஒன்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அடுத்தது யாரு? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில் வந்த ஒரே ஒரு நபி எங்கட தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரே ஒரு நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில வந்தோம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில தான் மொத்த எல்லா நபிமார்கள். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யாரு? யாகூப் அலைஹிஸ்ஸலாம். யாகூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேரர் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய நானா தான் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், தம்பி அல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய நானா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ஹாதிம் தான் யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகுதான் மற்ற நபிமார்கள், ஹஸரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், ஹஸரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் பரம்பரையில வராங்க. அப்படியே துல்கிஃபில், யசா அலைஹிஸ்ஸலாம், அதற்கு பிறகு வந்தவர்கள் தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மாமா தான் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம். நபிமார்களுடைய பரம்பரை அப்படியே வரும். எல்லாமே ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில வந்தோம். அப்படியே வந்துதான் ஜகரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், கடைசி நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் சொல்றான், இந்த ரெண்டு பேருடைய பரம்பரையில தான் நாங்க நுபுவத்தையும் வேதத்தையும் கொடுத்தோம். ஃபமினஹும் முஹ்தத், அவர்களில் சிலர் நேர்வழி அடைந்தார்கள். وَكَثِيرٌ مِّنْهُمْ فَاسِقُونَ அவர்களில் அதிகமானவர்கள் பாவிகளாக மாறிவிட்டார்கள். அதிகமானவங்க எப்படி மாறிட்டாங்க? பாவிகளாக மாறிவிட்டார்கள். ثُمَّ قَفَّيْنَا عَلَى آثَارِهِمْ بِرُسُلِنَا ثُمَّ قَفَّيْنَا அவர்களுக்கு பிறகு பிறகு அனுப்பினோம். அல்லாஹ் வரலாறு பேசுறார். அலா ஆசாரிஹிம் அடிச்சுவடுகளிலே பிருசுலினா எங்களுடைய ரசூல்மார்களை எல்லாம் அனுப்பினோம். அப்ப உலகத்துக்கு 312 ரசூல்மார்கள் வந்திருக்கிறார். குர்ஆன்ல அல்லாஹ் பேசினது 25 பேரை மட்டும்தான். எத்தனை பேரை பேசிக்க அல்லாஹ்? 25 பேருடைய வரலாறுகள் தான் குர்ஆன் இருக்கிறதே தவிர மற்ற அவ்வளோ பேருடைய வரலாறும் இருக்குது வேற இடங்கள். தானியால் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, மிஸ்ரில் வாழ்ந்த நபி தானியால், இவருடைய வரலாறுகள் வேறையா இருக்குது. நபிமார்கள் வரலாறு என்று தனி இருக்குது, பாதுகாக்கப்பட்டிருக்குது. முஸ்லீம்களுடைய சஹாபாக்கள் ஒரு மன்னனை சந்திக்க போன நேரம்
www.acmyc.com
அந்த மன்னர் என்ன செய்தார்? முஸ்லீம்களுடைய ஒரு சஹாபிய அப்படியே அவருடைய ஹசானாக்கு கூட்டிட்டு போனான். கூட்டிட்டு போய் ஒரு பெரிய ஒரு பொட்டி எடுத்தார். அந்த பொட்டி எடுத்து முஸ்லீம்கள்கிட்ட காட்டினான். இதற்குள்ள உங்களோட முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய போட்டோ இருக்குதா? சஹாபாக்கள் அப்படியே தேடி பார்த்துட்டு வர ரசூலுல்லாஹோட போட்டோ இருக்கு, ரசூலுல்லாஹோட உருவம் இருக்கு ஒரு இடத்துல. கேட்டாங்க, உங்களுக்கு எப்படி தெரியும் இதெல்லாம்? வாரிசாக இது எங்களோட ஹசானாக்கு வரும். அரசர்களுடைய ஹசானா எப்படி வாரிசா வந்தது சொல்றாங்க. அந்த சம்பவத்துடைய கீழே ஹசரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல கேட்டாங்க, யா அல்லாஹ், என்னுடைய பரம்பரையில் வரக்கூடிய ரசூல்மார்களை கொஞ்சம் இணைக்கி காட்டு. அல்லாஹ் கொடுத்த ஒரு பொக்கிஷம் தான் ஹசானாவில் அப்படியே தொடர்ந்து வந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு நபிமார்களுடைய அந்த உருவமும் அதில் இருந்தது. சஹாபாக்கள் அதை பார்த்தாங்க. அல்லாஹ் கொடுத்திருந்தான் ஏற்கனவே, யார் யார தேர்ந்தெடுத்து ரசூலாக நபியாக அனுப்புறது என்று அல்லாஹ் ஏற்கனவே முடிவெடுத்துட்டார். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் ثم قفينا على آثارهم برسلنا அடிச்சுவடுகளில் எங்களுடைய ரசூல்மார்களை அனுப்பி கொண்டே இருந்தோம். அதில் கடைசியான நபியாக அந்த அடிச்சுவடில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை வகஃபைனா பிஈசா பின் மரியம், மரியமுடைய மகன் ஈசாவை நாம் அனுப்பினோம். யார் அனுப்பினோம்? குர்ஆன்ல எங்கேயும் எந்த நபியம்மான பேரும் வரல. எல்லாரும் மூசா, இப்ராஹிம், தாவூத், ஜபூர், தாவூத், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அப்படி பேர் மட்டும்தான் வரும். ஆனா ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பேர் குர்ஆன்ல வரும் பொழுது பின்னால் என்ன வரும்? இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசா. ஏன் உலகத்தில் ஈசாவை கடவுளாக எடுத்தவர்களுக்கு அல்லாஹ் ஒரு தெளிவை கொடுக்கிறார். ஈசா கடவுளாக முடியாது. ஏன்? ஈசா ஒரு தாய்க்கு பிறந்த மகன். ஈசா ஒரு தாய்க்கு பிறந்த மகனே தவிர ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடவுளாக முடியாது என்பதை தெளிவுபடுத்துவதற்கு தான் அல்லாஹ் குர்ஆனில் 10-20 இடத்தில் அல்ல, பல இடங்களில் ஈசா பின் மரியம், மரியமுடைய மகன் ஈசா என்பதாக அல்லாஹ் தெளிவுபடுத்துவார். பிரபல்யமான சம்பவம் உங்களுக்கு தெரியும். இஸ்லாத்துக்கு எதிரான மிஷன்கள் இருக்குது. ரெண்டு பேரை நியமிச்சாங்க, குர்ஆனுக்குள்ள பிழை தேடும், குர்ஆனுக்குள்ள பிழை தேடும். சரி, எப்படி தேட தொடங்குறது? தேடுங்க எப்படி தெரியுமா? முதல் முஹம்மத் ஈசா, ரெண்டாவது மரியம் ஆயிஷா. தொடங்குறதுக்கு ஒரு முறை வேணுமே. முதல் ஆராய்ச்சி நடக்குது, என்ன? முஹம்மதுடைய பெயர் குர்ஆன்ல அதிகமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈசாவுடைய பெயர் குர்ஆன்ல அதிகமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயர் குர்ஆன்ல நாளே நாளடு தான் வரும். ஆனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பெயர் குர்ஆன்ல 60-70 இடத்து வரும். முதல் ஆராய்ச்சியிலே தோத்துட்டு படம். இந்த ஆராய்ச்சியை பண்ணிட்டு கீழே எழுதினாராம், இந்த குர்ஆன் சுயநலமற்ற குர்ஆன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இறக்கப்பட்டாலும் அவர்ற பெயரை குர்ஆன்ல காணல. நாலடத்தான் கண்டோம் அவர்ற பெயரை, ஆனா எங்களுக்கு வந்த ஈசாவுடைய பெயர் தான் குர்ஆன் உள்ளுக்கு இருக்குது நிறைய. சரி, இரண்டாவது ஆராய்ச்சி, ஆயிஷாவா மரியமா? ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாட பெயர் ஒரு தடவை கூட குர்ஆன்ல இல்ல, ஆனா மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பெயர்ல ஒரு சூராவே இருக்கு. இந்த குர்ஆன், இது முஸ்லீம்களுடைய குர்ஆன் என்பதை விட இந்த குர்ஆன் கிறிஸ்தவர்களுடைய குர்ஆன் என்றுதான் சொல்லணும் என்று ஆராய்ச்சியுடைய முடிவில் எழுதினார். ஆராய்ச்சி செஞ்சவர் கடைசியா முடிவுக்கு வந்தார், எல்லா நபிமார்களும் அல்லாஹுடம் இருந்து வந்தது, ஆகவே நான் அந்த அல்லாஹ்வையும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொண்டதை போல் அதற்கு பிறகு வந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்ற முடிவுக்கு வந்தார். அநியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் இந்த ஆயத்தில் வகஃபைனா பிஈஸா பினி மரியம், மரியமுடைய மகன் ஈசாவையும் அலைஹிஸ்ஸலாமையும் நாம் வழித்தோன்றலில் ஆக்கினோம். வஆதைனாஹுல் இன்ஜீல், அவருக்கு நாம் இன்ஜீல் என்ற வேதத்தை கொடுத்தோம். வஆதைனாஹுல் இன்ஜீல், இன்ஜீல் என்ற வேதத்தை கொடுத்தோம். வஜஅல்னா ஃபீ குலூபில்லதீன தபஊஹு, அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றியவர்களுடைய பெயர்தான் ஹவாரியீன். என்ன பேரு? ஹவாரி என்றா விசுவாசிகள். ஹவாரி என்றா யாரு? விசுவாசிகள். அவரை விட்டு நீங்க மாட்டார். ஒவ்வொன்றுக்கு விசுவாசிகள் இருப்பாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, மன் அன்சாரி இலல்லாஹ், قال الحواريون نحن انصار الله. யார் எனக்கு உதவி செய்யறது? ஹவாரிங்க சொன்னாங்களா, நாங்க உதவி செய்யறோம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ஹவாரிங்களுடைய விடயத்துல வருது 12 பேர். அதுல முக்கியமான ஹவாரி தான் லோகா, மத்தா, யோஹன்னா, போலஸ். இந்த 4 பேர், மத்தா, லோகா, யோஹன்னா, போலஸ், இந்த 4 பேரும் தான் இஞ்சியில பிற்காலத்தில் எழுதினாங்க. அதனாலதான் இஞ்சியில் 4 பிரிந்தது. இஞ்சியில் மத்தா, இஞ்சியில் லோகா, இஞ்சியில் யோஹன்னா, இஞ்சியில் போலஸ். இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய இஞ்சியில் 4 வகை. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ஹவாரியங்கள் இந்த இஞ்சில் எழுதினார்கள். அல்லாஹ் சொல்றான், அவருடைய நல்ல பழக்கம், ஹவாரியினுடைய நல்ல பழக்கம், வஜஅல்னா ஃபீ குலூபில்லதீன தபஊ, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றிய அந்த ஹவாரியினுடைய உள்ளத்திலே ரஃபா, ரஃபா இருந்தது. ரஃபாண்டா என்ன? ரஃபா என்றால் மிருதுவான முறையில் கெட்டதை தடுத்தல். என்ன மிருதுவான முறையில் கெட்டதை தடுக்கக்கூடிய பழக்கம் இருந்தது. அடுத்தது வரஹ்மா, அன்பான முறையில் நலவை கொண்டு வருதல். இது நல்ல பழக்கம். இருக்கு கனிமிக்க சகோதரர்களே, உலகத்தில் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு நோய் என்னையோ பெயர்ல வந்திருக்குது, இதுக்கு பிறகு என்ன பெயர்ல வருமோ தெரியாது. ஆனால் எங்கட அல்லாஹ் ஏற்கனவே குர்ஆன்ல இந்த சோதனை எல்லாம் வரும் அல்லாஹ் தெளிவுபடுத்திட்டா இல்லையா? யாரும் அல்லாஹ் கேச தேவல், முனாஃபிக்குகள் அல்லாஹ் கேச தேவல். ஏன் அல்லாஹ் கேசுறாங்களாம்? ஓ, உங்களோட கொரோனா அல்லாவையும் ஆட்டங்காண வச்சுட்டா, கபாவை மூடிட்டாங்களா? முனாஃபிக்குகளுக்கு சொல்றோம், சூரா பக்கராவை பெறட்டுங்க, 155-156 ஆயத்தை பெறட்டுங்க, சயக்கும் இல்ல. அல்லாஹ் சொல்றான், வலனபிலுவன்னகும் பிஷைஇம் மினல் கௌஃபி வல் ஜூஅ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ الَّذِينَ إِذَا أَصَابَتْهُم مُّصِيبَةٌ قَالُوا إِنَّا لِلَّهِ وَإِنَّا إِلَيْهِ رَاجِعُونَ أُولَٰئِكَ عَلَيْهِمْ صَلَوَاتٌ مِّن رَّبِّهِمْ وَرَحْمَةٌ وَأُولَٰئِكَ هُمُ الْمُهْتَدُونَ. முழு உலகத்துக்கும் இந்த செய்தி தான், கியாமத்து வரைக்கும் இதுதான் செய்தி. என்ன செய்தி? وَلَنَبْلُوَنَّكُمْ, நிச்சயமாக சத்தியமாக உங்களை சோதிப்போம். இதுக்கு பிறகு என்ன வார்த்தை? சோதிப்போம் அல்லாஹ் சொல்லிட்டார். குர்ஆன்ல இருக்குது இந்த கரோனா, இதுக்கு பிறகு வர ஷரோனா, முழுது என்னென்ன பேர் வைக்க போறீங்களோ முழுதும் குர்ஆன் உள்ளுக்கு இருக்கு. வலனபுலுவன்னகும், உங்களை சோதிப்போம். எதால சோதிப்போம்? பிஷைஇம் மினல் கௌஃப், பயத்தால் சோதிப்போம். வல் ஜூஅ, பசியால் சோதிப்போம். وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ, உங்களுடைய செல்வத்தை குறைத்து சோதிப்போம். சூரா பக்கரா 155 ஆயத்து முழு உலகத்துக்கும் சொல்லிக் கொடுங்க, இத்தாலிக்கு சொல்லிக் கொடுங்க, சைனாக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த குர்ஆன் ஸ்ரீலங்காக்கு மட்டும் இறங்கினது இல்லையே, முஸ்லீம்களுக்கு மட்டும் இறங்கினது இல்லையே. யாருடைய புத்தகத்திலாவது சோதனையை பத்தி சொல்லப்பட்டிருக்குதா? கரோனாவை பத்தி குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ, உங்களுடைய செல்வத்தை குறைத்து சோதிப்போம். وَالْأَنفُسِ, உயிர்களை குறைத்து சோதிப்போம். வந்துட்டா கரோனா, உயிர்களை குறைப்போம், நாங்க மௌத்த தருவோம். இன்னும் ஒன்று இருக்குது, وَالثَّمَرَاتِ, பழங்களை பிரயோஜனங்களை குறைத்தும் சோதிப்போம். ஆகவே وَبَشِّرِ الصَّابِرِينَ, பொறுமையாளிகளே நன்மாராயம் பெறுங்க. பொறுமை, சபர்சை, சோதனை வரும். நான் முஸ்லீம், நான் மூமின், நான் நபி, நான் ரசூல், எனக்கு சோதனை வராது? இல்ல, வரும். அல்லாஹ் சொல்றான், சோதனை வந்தா, அல்லதீன இதா அஸாபத்ஹும் முஸீபா காலூ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சோதனை வந்தா சொல்லுவாங்களா? ஒரு வார்த்தையில முடிச்சிருவாங்க. என்ன? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவ்வளவுதான். குர்ஆன் கொரோனால மவுத் வருதா, ஷஹீத். நபியுடைய துஆ, நபி மூமின்களுக்கு ரஹ்மத். உங்களுக்கு மவுத் வருதா? 1 கோடி பேர் மவுத் ஆயிட்டீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், ஷஹாதத் போங்க. பயப்படுறது கொண்டு வரல. ஏன்? நாங்க தானே குர்ஆன் மதரசாலே பாடமாக்கிட்டோம், ஆமந்து பில்லாஹி வ மலாயிகதிஹி வ குதுபிஹி வ ருஸுலிஹி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. நலவோ கெடுதியோ யாரிடமிருந்து வருது? நலவு அல்லாஹ் கிட்ட, கெடுதி ஷைத்தான் இருந்தா வருது? இல்ல. நோய் வருதா? அல்லாஹ் தந்தார். ஷிஃபா கிடைச்சிட்டா? அல்லாஹ் தந்தான். அவ்வளவுதான். எங்கட ஈமான் அதுதான். எங்கட ஈமான யாரும் முசுப்ப கூடாது, எங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது. என்னடா இவ்வளவு பெரிய சோதனை வந்துட்டு? இல்ல, முழுதும் அல்லாஹ் சொன்ன. அல்லாஹ் சொல்றான், உலாயிக அலைஹிம் ஸலவாதும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன். அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய ஸலவாத் அவர்கள் மீது இறங்கும். பொறுமையாரி. சரி, இந்த சோதனைகள் வந்தா, இவ்வாறான கரோனா நோய் முசீபத்தெல்லாம் வந்தா, இதை போக்குறதுக்கு என்ன செய்யும்? சூரா சஜிதா பிறட்டு 15வது ஆயத் சூரா சஜிதாவுல அல்லாஹ் இதை தெளிவுபடுத்துறார். என்ன தெளிவுபடுத்துறார்? وَلَنُذِيقَنَّهُمْ مِنَ الْعَذَابِ الْأَدْنَى دُونَ الْعَذَابِ الْأَكْبَرِ لَعَلَّهُمْ يَرْجِعُونَ. الله சொல்றார், وَلَنُذِيقَنَّهُمْ مِنَ الْعَذَابِ الْأَدْنَى. 21வது ஆயத் உங்களுக்கு நாம் உலகத்துடைய சோதனைகளை ருசிக்க வைப்போம். என்ன சொல்ற அல்லாஹ்? உலகமே இயலாமலாயிட்டா இல்லையா? உலகமே இயலாமலாயிட்டா இல்லையா? இயலாமலாயிட்டு எல்லா வீடுகளுக்குள்ள முடங்கி இருக்கிறார். முழு உலகத்துக்கும் குர்ஆன் செய்தி சொல்லு. என்ன செய்தி? وَلَنُذِيقَنَّهُمْ مِنَ الْعَذَابِ الْأَدْنَى دُونَ الْعَذَابِ الْأَكْبَرِ. பெரிய வேதனை நரகத்தில் இருக்குது, அதுக்கு முன்னால் சின்ன சின்ன சோதனைகளை உங்களுக்கு ருசிக்க வைக்கிறோம். ஏன் தெரியுமா? லஅல்லஹும் யர்ஜிஊன். நீங்க அல்லாஹ்வின் பக்கம் மீள வேண்டும். என்ன செய்யணும்? வாங்க அல்லாஹ் கிட்ட வாங்க. உங்களோட அல்லாஹ் அல்லாஹ் கேச போவாத. உனக்கு விளப்பம் இல்லாம அல்லாஹ் கேச பைத்திராத. சுகாதார மையம் சொல்லிட்டான், 1.5 கோடி பேர் மௌத்தானத்துக்கு போறவுதான் இந்த சோதனை நிற்கும். நாங்க சொல்றோம், 1.5 கோடி பேர் மௌத்தாக தேவல்ல, அல்லாஹ் விளங்கி வாங்க, அல்லாஹ் உடனே நிறுத்துவான் இந்த சோதனை. அல்லாஹ் விளங்கி வாங்க, இதுதான் முடிவு. சூரா சஜிதாவுடைய 21வது ஆயத்து தான் மருந்து. முஸ்லீம்கள் தௌபா செய், முஸ்லிம் அல்லாதவர்கள் அல்லாஹ் விளங்கி வாங்கி. 478 ஆண்டு இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் எழுதுறார், ஹிஜ்ரி 478 ஆண்டு இராக், ஹிஜாஸ், ஷாம்ல பாரிய நோய் ஏற்பட்டு, தாவுன் கோலரா ஏற்பட்ட சமயம் மனிதர்கள் எல்லாம் மௌத்தாக தொடங்கிட்டாங்க. மையத்துகள் கூடுது. இப்ப இதை பார்த்து மிருகங்களும் மௌத்தாக தொடங்குது, சாக தொடங்குது. நஞ்சி காற்றொண்டை அடிச்சிட்டு அப்படி மவுத். அந்த நேரம் புத்தியான ஒரு ஹலீஃபா இருந்தார், முக்தாதிர் பி அம்ரில்லா, அப்பாசிய ஹலீஃபா. 478 ஹிஜ்ரி. இப்ப முக்தாதிர் பில்லா ஒரு முடிவுக்கு வந்தார், என்ன செய்யலாம்? இந்த நோயை நிறுத்தணும், இதுக்கான மருந்து என்ன? 3 மருந்தை தேர்ந்தெடுத்தார். எத்தனை மருந்து? முதலாவது மருந்து அல் அம்ரு பில் மஅரூஃப், மக்களுக்கு நல்லதே ஏவணும். போய் எல்லாரையும் பயான் பண்ண வச்சார், நல்லது ஏவுங்க, கூட்டிட்டு வாங்க பள்ளிக்கு, அல்லாஹ்வின் பக்கம் கூட்டிட்டு வாங்க. முதல் கண்டுபிடிச்ச மருந்து. இரண்டாவது மருந்து அன்னஹியு அனில் முன்கர், பாவங்களை தடுத்தார், பாவத்தை நிறுத்தின சோதனை இறங்கார். மூணாவது மருந்து மியூசிக்குடைய கருவிகளை உடைக்க சொன்னார். அந்த காலத்தில் மியூசிக் கருவிகள் இருந்தது, முழு மியூசிக் கருவிகளும் உடைக்கப்பட்டது. இந்த மூணையும் செஞ்சதோட அல்லாஹ் சோதனை அப்படியே எடுத்துக்க. புத்தியான தலைவரா இல்லையா? ஆகவே ஒவ்வொன்றுக்கும் இஸ்லாத்துல மருந்து இருக்குது, குர்ஆனுக்குள்ள மருந்து இருக்குது. மக்கள் தௌபா செய்து அல்லாஹும் பக்கம் மீளுவார்களாக இருந்தால் அல்லாஹ் இறக்கிய சோதனை அவன் உயர்த்திடுவார். எனவே அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ஹவாரியங்களை பத்தி சொல்றான், அவங்களோட கல்விலே ரஃபதன் வ ரஹ்மா. ரஃபா நல்ல மிருதுவான தன்மை இருந்தது, வரஹ்மா இரக்கம் இருந்தது. மூன்றாவது ஒன்றுதான் வரஹ்பானியா, ரஹ்பானியத்தும் இருந்தது. ரஹ்பானியத்தின துறவரம், துறவரம் ரஹ்பானியத்தெண்டா மக்களை விட்டு ஓரமாகி மலைகள் இருக்கும் குகைகள்ல போய் இபாதத் செய்யறது ரஹ்பானியத்தெண்டா இல்ல. அவர்களே உருவாக்கி கொண்ட துறவரம் அல்லாஹ் சொல்ற, நாங்க கடமையாக்கல். நாங்க கடமையாக்கல், நாங்க கடமையாக்கியதெல்லாம் அல்லாஹுடைய பொருத்தத்தை தேடுவதை தவிர வேறொன்றும் கடமையாக்கவில்லை. ஆனால் அதை அவர்கள் சரிவர செய்யவில்லை, சரிவர அவர்கள் செய்யவில்லை, இஞ்சீலை பின்பற்றவில்லை. என்ன நடக்குதுண்டா சகோதரர்களே, வரலாற்றிலே ஹசரத் அப்துல்லா மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபி அவங்க ஒரு நாள் கூப்பிட்டாங்க, அப்துல்லா இங்க வா, லப்பைக் யா ரசூலல்லாஹ் என்றேன். கேட்டாங்க, பனு இஸ்ரவேலர்கள் 72 கூட்டமாக பிரிந்தது உனக்கு தெரியுமா? அதில் 3 கூட்டம்தான் தப்பினார்கள். 72 கூட்டத்திலே 3 கூட்டம், முதல் கூட்டத்தினர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயர்த்தப்பட்டுட்டார். ஈசா அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் யஹூதிகள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொல்லுவதற்காக வந்த பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் வீட்டுக்குள்ளிருந்து மேலே உயர்த்தினான். உயர்த்தும் பொழுது மரியம் அலைஹிஸ்ஸலாம் கீழிருந்து அழத் தொடங்கிட்டாங்க, மகன் மேலே போறார். அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்த போல ஒரு ஆள் அந்த இடத்துல வச்சார். இவங்க என்ன செஞ்சாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்த போல உள்ளவரை பிடித்துதான் சிலுவையில் அறைந்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் மேல போகும் பொழுது ஹஸ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் கீழிருந்து கைய காட்டினாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் மேல போய்கொண்டே இருக்கிறாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அழுது கொண்டே இருந்தாங்க, எங்க போறாங்கன்னு தெரியாது. அப்படியே அல்லாஹ் வானத்துக்கு உயர்த்திட்டார். வானத்துக்கு உயர்த்தப்பட்டதற்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ஹவாரியங்களால் அந்த காலத்தில் இஸ்லாத்தில் இருக்க நிரந்தரமாக இருக்க முடியவில்லை. என்ன நடக்குதுண்டா, முதல் கூட்டம் ஒன்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தீன பூமி நிலைநாட்டினார்கள். அந்த நேரம் மன்னர்கள் எல்லாம் இவர்களோடு யுத்தம் செய்தார்கள். அதில் அவர்கள் கொல்லப்பட்டு பொறுமையாக இருந்து வெற்றி அடைஞ்சிட்டார். இது ஒரு கூட்டம், 72 கூட்டத்தில் ஒரு கூட்டம் இது. இரண்டாவது கூட்டம், அந்த மன்னர்களோடு யுத்தம் செய்ய முடியாது, யுத்தம் செய்ய முடியாம என்ன செய்தார்கள், அவர்களை நெருப்புல போட்டு எரித்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றியவர்களை நெருப்புல போட்டு எரித்தார்கள். அதைத்தான் நாங்கள் சூரத்துல் புரூஜில் படித்தோம். சூரத்துல் புரூஜிலே நாங்கள் படித்தோம், 70,000 முஸ்லீம்கள் எரிக்கப்பட்டது. மூணாவது ஒரு கூட்டம் என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு பலமும் இல்லை, மார்க்கத்தை பேச சக்தியும் இல்லை, அவங்க அப்படியே மலைகளுக்கு ஏறி மலைகள் இருக்கக்கூடிய குகைகளில் இபாதத் செய்ய ஆரம்பித்தாங்க. அதத்தான் அல்லாஹ் இங்க துறவரத்தை தேர்ந்தெடுத்தார்கள் அல்லாஹ் சொல்றார். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு 3 கூட்டமாக பிரிந்தார்கள். ஆனால் அந்த 3 பேரும் சொர்க்கவாதிகள். அல்லாஹ் இப்ப சொல்றான், அவர்களில் அல்லாஹுவை நம்பியவர்களுக்கு அஜிரஹும் கூலிகளையும் கொடுத்தோம். வகதீரும் மின்ஹும் ஃபாஸிகூன், அவர்களில் அதிகமானவர்கள் பாவிகள், அதிகமானவர்கள் பாவிகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லிகுல்லி நபியின் ரஹ்பானியா, ஒவ்வொரு நபிக்கும் ஒரு துறவரம் இருக்கிறது. எனது உம்மத்துடைய துறவரம் அல்லாஹுடைய பாதையில் முயற்சி செய்கிறது, இதுதான் ரஹ்பானியா. அதற்கு பிறகு அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தையும் ரசூலுல்லாஹையும் ஏற்றுக்கொண்டவர்களை பத்தி அல்லாஹ் கடைசி ஆயத்துல பேசுறார். யா ஐயுஹல்லதீனா ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ், வஆமினூ பிரசூலி, ரசூலை நம்புங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நம்புங்கள், வஆமினூ பிரசூலி, யூதீக்கும் கிஃப்லைன் மிர் ரஹ்மதி, அல்லாஹ் ரெண்டு வகையான கூலி உங்களுக்கு தருவார். கிஃப்லைன் என்ன? ரெண்டு வகையான கூலி. இந்த ஆயத்துடைய சபபுல் நுசூல், இந்த ஆயத் இறங்குவதற்கான காரணம் என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் நபி அவங்க யூதர்களையோடையோ கிறிஸ்தவர்களோடையோ எவ்வளோ அந்நியோன்யமாக நடந்திருக்கிறார், எவ்வளோ இரக்கமாக நடந்திருக்கிறார். இதை பார்த்த கிறிஸ்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடன் வந்து அவரை ஏற்றுக்கொண்டார். ஏண்டா கிறிஸ்தவர்களுடைய இன்ஜீல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி சொல்லப்பட்டிருக்குதே, இன்றைக்கு எங்களையும் கிறிஸ்தவர்களையும் சண்டை குடிக்க வைக்கிறதுக்கே எவ்வளவு மிஷன் இருக்கு. எங்க ரெண்டு பேரையும் நாங்க வந்து சண்டை குடிக்கிறாக்கள் அல்ல, முஸ்லீம்கள் எல்லோருடையும் சகவாசமாக எல்லோருடையும் அமைதியாக. ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்கிறது எங்க ரசூலுல்லாஹ்க்கு முன்னுக்கு வந்தோம். இப்ப நாங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் என்ன, இந்த உலகத்தில் எந்தெந்த கிறிஸ்தவ தலைவர்கள் எல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, ஈசா அலைஹிஸ்ஸலாமும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் ஒரே யூனிவர்சிட்டியில வெளியானோம். எங்கட பாசையில சொல்றா, நாங்க முஸ்லீம்கள் எல்லாருமே ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொள்றோமா மறுக்கிறோமா? ஏற்றுக்கொள்றோம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொள்றோம். ஆகவேதான் எங்கட கிறிஸ்தவ சகோதரர்கள், நாங்க எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொள்றோமோ எங்கட நபியையும் நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கன்னு நாங்க கூப்பிடுறோம். உங்களுக்கு தெரியும், வரலாறு தெரியும், உங்களோட புத்தகத்தில் இருக்குது எல்லாமே, ஒன்றுமே மறையாது, ஒன்றுமே மறையாது. எவ்வாறு நாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொள்றோம், அதே போல நீங்க எங்கட நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்ளுங்க, அவ்வளவுதான். அல்லாஹ் ரெண்டு சொர்க்கம் உங்களுக்கு தருவார், அல்லாஹ் ரெண்டு சொர்க்கம் உங்களுக்கு தருவார், ரெண்டு கூலி கிடைக்கும் உங்களுக்கு. நீங்க ஏற்றுக்கொள்ள இல்ல கரச்சினல்ல, கியாமத்துல இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். உங்களுக்கு இந்த செய்தி கிடைச்சிருக்கும், சில நேரம் இந்த செய்தியில் உங்களுக்கு கிடைக்கும், கியாமத்துல சந்திப்போம். அந்த இடத்துல இந்த தாவத் உங்களுக்கு கிடைச்சிதா இல்லையா என்கிறது அல்லாஹ் அடுத்த சொல்லு, இந்த அழைப்பு உங்களுக்கு கிடைத்ததா இல்லையா அதை மட்டும் அல்லாஹ் கிட்ட சொல்லும். எங்களை பயங்கரவாதி ஆக்கிறாரு, நாங்க யாரையும் மதம் மாறும்படி கூப்பிடல, நீங்க விளங்கி செயல்படு அவ்வளவுதான். உங்களோட புத்திக்கு பட்டா, உங்களோட இஞ்சியில திரட்டி நீங்க வாசிச்சு பாருங்க, கிடைச்சா நீங்க பின்பற்றுங்க, இல்லையா விட்டுருங்க, கியாமத்துல வந்து பாருங்க மற்ற விடயங்களை. இப்ப கிறிஸ்தவ தலைவர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட பொழுது அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்திறக்கினான், சூரா கசஸ் 28வது சூரா 54வது ஆயத், உலாஇகா யூதௌன அஜ்ரஹும் மர்ரதைன் பிமா ஸபரு, ரெண்டு கூலி கிடைக்கும். இப்ப சஹாபாக்களுக்கு கவலை வந்துச்சு, யா ரசூலல்லாஹ், அவங்களுக்கு ரெண்டு கூலி என்ன எங்களுக்கு? அப்பதான் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கினான். என்ன ஆயத்? யூதீக்கும் கிஃப்லைன் மிர் ரஹ்மதி, அல்லாஹ் உங்களுக்கும் ரெண்டு வகையான கூலியை தருவார். வயஜஅல் லகும் நூரன் தம்ஷூன பி, சிராத்தில் நடப்பதற்கு வெளிச்சத்தை அல்லாஹ் தருவார். ரெண்டு கூலியும் கிடைக்கும், சிராத்திலே நடந்து செல்வதற்கு நூரையும் தருவார். மூன்றாவது, வயஃபிர் லகும், அல்லாஹ் உங்களோட பாவத்தை மன்னிப்பார். வல்லாஹு கஃபூரு ரஹீம், அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், இரக்கமுடையவன். ஆகவே மூமீன்களே, மூன்று வகையான நன்மாராயம், மூன்று வகையான நன்மாராயம். ஒன்று என்ன? பன்மடங்கு நன்மை கிடைக்கும் எங்களுக்கு. ரெண்டாவது, சிராத்தை கடக்கிறதுக்கு அல்லாஹ் என்ன தருவார்? நூற தருவார். மூன்றாவது, அல்லாஹ் பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிச்சிருவார். புகாரி முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ், அபு முஸல் அஷர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மூன்று பேருக்கு ரெண்டு மடங்கு கூலி கிடைக்கும். முதலாவது மனிதர் வேதக்காரர், வேதம் கொடுக்கப்பட்டவர். ஒரு வேதக்காரர் இஸ்லாத்தை விளங்குகிறார், நபியை ஏற்றுக்கொள்றார், ரெண்டு கூலி கிடைக்கும். ஏன்? ரெண்டு நபியையும் ஏற்றுக்கொண்டது, ஈசா அலைஹி ஸலாத்தையும் ஏற்றுக்கொண்டது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டது. இரண்டாவது, ஒரு அடிமை அல்லாஹ்வுடைய ஹக்கை நிறைவேற்றார், எஜமானனுடைய ஹக்கை நிறைவேற்றார். மூன்றாவது, ஒரு பெண் அழகான முறையில் ஒழுக்கம் கற்பிக்கப்பட்டு அந்த அடிமை உரிமையிட்டு கல்யாணம் முடிச்சு கொடுக்கிறார், ரெண்டு கூலி கிடைக்கும். இந்த மூணு பேருக்கும் ரெண்டு கூலி கிடைக்கும். ஆகவே அல்லாஹ் சூரத்துல் ஹதீதுடைய கடைசி ஆயத் அல்லாஹ் இதுல தெளிவுபடுத்த போறான் முக்கியமான விடயம். அதாவது, லிஅல்லா யஅலம அஹ்லுல் கிதாப் அல்லா யக்திருன அலா ஷைஇன் மின் ஃபத்லில்லாஹ். இந்த ஆயத் யூதர்களுக்கு எதிரான ஆயத். யாருக்கு எதிரான ஆயத்? யஹூதிகளுக்கு. ஏன் அல்லாஹ் சொல்றான் லி அல்லா? லி அல்லாஹ்வுடைய லாம் இருக்குதே, அரபுல லாண்டா இல்ல, ஆனா இந்த லாக்கு கருத்து இல்ல. இந்த லாக்கு என்ன இல்ல? சவுதியில வந்து அரப படிச்சுட்டு வந்து தர்ஜுமா செஞ்சிடப்படாது குர்ஆன். உதாரணமா, லா உக்ஸிமு பிஹாதல் பலத், லா உக்ஸிமு, அந்த லாக்கு கருத்து இருக்குதா? லா ஜாயிதா, மேலதிகமான லா கருத்து இல்ல. அதே போலதான் இந்த லா, லி அல்லா யஅலம அஹ்லுல் கிதாப், வேதக்காரர்கள் அறியாமல் இருப்பதற்கல்ல, அறிவதற்கு. லி அய்யஅலம, லாக்கு கருத்து இல்ல, எக்ஸ்ட்ரா ஒன்று சொல், வேதக்காரர்கள் அறிய வேண்டும். அல்லா யக்திருன அலா ஷைஇம் மின் ஃபத்லில்லாஹ், அல்லாஹ்வுடைய கொடைகளில் எதற்கும் அவர்கள் சக்தி பெற மாட்டார்கள். அல்லாஹ்வுட கொடை வேற. வன்னல் ஃபத்ல பியதில்லாஹ், கொடைகள் நுபுவத்துடைய கொடை. ஏனென்றா யூதர்கள் யகூதிகள் சொன்னாங்களா, நஹ்னு அபனாவுல்லாஹ், நாங்க அல்லாஹ்வுட பிள்ளைகள். என்ன சொன்னாங்களா? நாங்க அல்லாஹ்வுட பிள்ளைகள், நாங்க அல்லாஹ்வுட நேசர்கள். அல்லாஹ் சொல்றார், அல்லாஹ்வுட புள்ள, அல்லாஹ்வுட நேசர் என்று சொல்றது உங்களுக்கு தகுதி இல்லை. உங்களுக்கு என்ன இல்லை? தகுதி இல்லை. அல்லாஹ்வுட புள்ளன்னு எப்படி சொல்றது? அல்லாஹ்க்கு அது புள்ள. குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹுஸ் ஸமத், லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃவன் அஹத். அல்லாஹ்க்கு பிள்ளை இல்லையே, அவன் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை. அல்லாஹ் கியாமத்தில் கேட்பான், என்ற பிள்ளைய காட்டு. உசைர் என்ற பிள்ளையா? யகூதிகள் சொன்னார்கள், உசைர் இப்னுல்லாஹ், உசைர் அல்லாஹ்வுட மகன். அல்லாஹ் கியாமத்தில் எழுப்பி கேட்பான், என்ற பிள்ளைய காட்டு. அல்லாஹ்க்கு ஏது பிள்ளை? காட்டே இல்லாம தடமாறுவார்கள். அல்லாஹ்க்கு பிள்ளைகள் இல்லை, அல்லாஹ் பிள்ளைகள் பெறவும் இல்லை. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்க்கு பிள்ளை இருப்பதாக சொல்வதை கேட்கும் இந்த மலைகள் இருக்குதே, தக்காது ஸமாவாது ஐய தஃபக்கர்ன, இந்த அகோரமான வார்த்தையால் மலைகள் வெடிக்க பார்க்கு. நீ அல்லாஹ்க்கு பிள்ளை இருக்குன்னு சொல்றாயே, இது எவ்வளவு பெரிய அநியாயம். அல்லாஹ்க்கு பிள்ளை இல்லை, நீங்க அல்லாஹ்வுட பிள்ளைகளும் அல்ல. அல்லாஹ் சொல்றான், இந்த கொடை, வன்னல் ஃபத்ல பியதில்லாஹ், இந்த கொடை யார் வசம் இருக்குது? அல்லாஹ்வுடம் இருக்குது. யூதீஹி மன் யஷா, அவன் நாடியவர்களுக்கு தான் இந்த கொடையை கொடுப்பான். அல்லாஹ் பிரமாண்டமான கொடை வள்ளல், பிரமாண்டமான கொடை வள்ளல் என்று சொல்லி அல்லாஹ் சூரத்துல் ஹதீதை முடிக்கின்றான். இந்த சூரத்துல் ஹதீத் 6 வகுப்புகளாக நடந்திருக்கிறது. ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் உள்ள ஒவ்வொரு ஆயத்துகளையும் விளங்கி அதன்படி அமல் செய்து ஆகரத்திலே உயர்ந்த தரஜாவை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் முழு முஸ்லிம் சமூகத்துக்கும் நசீபாக்குவானாக.
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும். கம் ஃபீக சுரூரன் வ சலாம்.